ராதே கிருஷ்ணா. மார்கழி மாசம் 10 நாள், நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராறு வாசல் திறவாதார். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானும் ஆற்று அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் எல்லாரையுமே ரொம்ப உயர்ந்ததான ஒரு நிலைமையில பாக்குறான். சாதாரணமா மனுஷாளுக்கெல்லாம் ஒரு குணம் உண்டு, எல்லா இடத்திலயும் என்ன குற்றம் இருக்கு, அவ எந்த விஷயத்துல தப்பு பண்ணுவா, இப்படி எல்லாம் தான் கவனிக்கிறோம். ஆனா மகாத்மாக்கள், சத்குருமார்கள், மகதிகள் இவெல்லாம் எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே பார்க்கிறார். குற்றம் குறை சொல்லாத ஒரு அற்புதமான பாவம் அவளுக்கெல்லாம். சாந்தானந்தபுரி மகாராஜ் அப்படின்னு ஒரு தருந்த பரமோதிச்சுட்டு வந்த மகாத்மா, நான் ரொம்ப பார்த்தவர்கிட்ட அட்மயர் பண்ண ஒரு குவாலிட்டி, யார பத்தி பேசினாலும் அழகான அவளுடைய ஒரு நல்ல விஷயத்தை தான் லோகத்துல பிரகடனப்படுத்துவார். இப்ப நம்ம லோகத்துல பல பேரை பத்தி பல பேரிடத்துல பேசுறோம், ஆனா நல்லது பேசுறோமா அப்படின்றது நிச்சயமா ரொம்ப குறைச்சல் தான். அடுத்தவாளை பத்தி குற்றம் குறைகளை பரப்புறம் டிவி மீடியா எல்லாம் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் எங்க பார்த்தாலும் ஒரே கவலையும் பயமும் சந்தேகமும் வெறுப்பும் குடிகொண்டிருக்கு. உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா அது பரப்புறதை விட்டுவிட்டு தேவையில்லாத பரப்புறோம். ஆண்டாள் ஒவ்வொரு பாத்திரத்தையும் கவனிச்சு பாருங்க, நாயக பெண் பிள்ளாய் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த பாத்திரத்துல ஆற்று அனந்தருடையாய் அருங்கலமே அப்படின்ற அருங்கலம் நீ ஒரு சத்தாத்திரம் அப்படின்றார். ரொம்ப அழகா சொல்ற, நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அழகா உபவாசம் இருந்து நோன்பு நோற்றாளாம் இவள். எப்படின்னா நோன்பு நோற்று நோன்பு நோற்று கிருஷ்ணனுக்குள்ளே நுழையும்படியான அளவுக்கு அந்த பக்தி தீவிரம். நம்ம பல விஷயத்துல தீவிரமா இருக்கும், பக்தி விஷயத்துல கொஞ்சம் அப்படி இருக்கும், நத்த மாதிரி இருக்கப்படாது. பக்தியில ஆமையா இருக்கலாம், தப்பு இல்ல, ஆமையா பொறுமையா இருக்கும், ஆனா போயிட்டே இருக்கும். நம்ம திடீர்னு முயல் மாதிரி இருக்கும், திடீர்னு ஆம மாதிரி இருக்கும், திடீர்னு அத்தமா இருக்கும், திடீர்னு வாழமட்ட மாதிரி இருக்கும். இந்த பாசம் ஸ்லோவாயிட்டே இருக்கு, அப்படி இருக்கப்படாது. அழகா டக்கு 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 டக்குன்னு பகவான் அடையறதுல வேகம் இருக்கணும். பகவான் அடையிறது அப்படின்னா சரீரத்தை விடுறதுன்னு அர்த்தம் இல்லை, சரீரத்தை இருந்துன்னும் பகவத் அனுபவங்கள்ல திளைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த தோழி அழகா நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அதுலயே தலைச்சு கிடக்கிறாளாம், பதில் சொல்ல மாட்டேங்கிறாளாம். அவரு அற தூக்கத்தை இருக்காளாம், நல்ல தூக்கத்தை இருந்தா பதில் சொல்ல முடியாது. ஆனா இவருக்கு நிலைமையில பதில் சொல்ல முடியுமா? அதனால ஆண்டா சொல்ற, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ஒரு தோ வரேன் இருங்கோ அப்படின்னா சொல்லலாம் இல்லையா? இப்ப யாராவது நம்ம பெரியவா பேசினா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பதில் சொல்லணும்னா அவ சண்டை போடுற, அவ திட்டினா உடனே பதில் சொல்ல அர்த்தம் இல்ல. அவ நம்ம விஷயம் கேக்குற அப்படின்னா உடனே பதில் நல்ல வாயை தர சொல்லும், அது கூட அப்படின்னா சொல்லப்படாது. ஆண்டா சொல்ற, நீ அது உன் கூட சொல்ல மாட்டேங்கிறியடி, என்னடி நீ இப்படி இருக்க அப்படின்ற. பாகவதம் எப்படின்னா ஆண்டாள் மாதிரி பகவத் குணானுபவத்துல தளர்ச்சி கிடக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. அதாவது பேசாம இருக்கிறவாளை கூட பக்தியில இழுத்து பேச வச்சிடுவான். பக்தி பூர்வமான விஷயங்கள்ல நம்ம வாய் உபயோகமானும், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ அப்படின்றார் குலசேகர ஆழ்வார், முகுந்த மாலாச்சார். ஏ நாக்கே நிறைய கேசவனை பத்தி பாடேன், சும்மா இருக்கே, எவ்வளவு நேரம் இருக்கு, காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் ஜிஹ்வே நாக்கே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ. இந்த மனசே எதையோ நினைச்சிருந்து என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிறியே, அதை விட்டுட்டு முராரிய பஜனை பண்ணலாமோன்னு அப்படின்னு தன்னுடைய மனசுக்கெல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்றான்னா, இந்த பகவத் விஷயத்துல வாய் திறக்காம நமக்கு ஒரு வெக்கம் உண்டு பார்த்தோம்னா, வெக்கப்பட்டு பேச வேண்டிய விஷயங்கள்ல வெக்கப்படாம பேசிட்டு இருக்கோம். சபை கூச்சம் இல்ல, தேவையில்லாத ப்ரோக்ராம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு பாக்கிறது எல்லாம் கொஞ்சம் கடினமான காரியம், ஆக்வர்ட் பொசிஷன் அதெல்லாம். ஆனா அதுக்கு வெக்கமே வரமாட்டேங்கிறது நமக்கு. ஆனா பகவத் விஷயம் பகவன் நாம சங்கீதம் உறக்க சொல்ல மாட்டேங்கிறோம். இப்ப திருப்பதி போனா வச்சுக்கோங்களேன், ஏடுகுண்டலவாரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின் போது நம்மளும் வெக்கமில்லாம சொல்லுவோம். ஆனா எல்லாரும் சொல்றா கூட்டத்தோட கோவிந்தா நம்மளும் சொல்லுவோம். அந்த மாதிரி வீட்டுல சொல்றோமா அப்படின்னா எப்படின்னு சிரிப்போம், வெக்கப்படுறோம். பகவத் விஷயத்துல இந்த வெக்கத்தை விட்டு நம்ம வெளில வரணும், அது வர முடியல நமக்கு. ஆண்டாள் போன்ற பெரியவாள்லாம் எப்படியாவது நமக்கு இந்த கூச்சத்தை போக்கி பகவத் விஷயத்துல ஒரு ஈடுபாடு கொண்டு வந்துடுறான். அதனால ஆண்டாள் சொல்றா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா, மாதிரி திறந்து பேசுமா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா, நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால். நாற்ற துழாய்முடி நாராயணன், இப்ப நம்ம எல்லாம் இந்த காலத்துல உடம்புல வியர்வை நாட்டம் வரப்படாதுன்னு நிறைய சுகந்த திரவியங்கள் சென்ட் எல்லாம் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி சுவாமிக்கு ஒரு சென்ட் உண்டோம், என்னடா துளசி சென்ட். லோகத்துல ரொம்ப அழகான ஒரு தாவரம் துளசி நாதா, தெய்வீகமானவள். அந்த துளசி கந்தத்துக்கே ஒரு தெய்வீகம் உண்டு. அதனாலதான் ஆண்டாளே திருத்துழாய்னு சொல்லும்படியான துளசி செடி கீழே அவர் பிரிச்சார். ஆண்டா சொல்ல, நாற்ற துழாய் முடி நாராயணன். ஒரு தடவை ஸ்ரீதேவி கேட்டாலாம், சுவாமி இருந்தாலும் நீங்க துளசிய ரொம்பதான் தலைமையில தூக்கி வச்சிருந்த ஆடு அப்படின்னாலாம், என்ன கூட மார்பு மேலதான் வச்சிருக்கேள், நான் துளசி அதை விட ஒருத்தர உங்க தலைக்கு மேல வச்சிருக்கேளே அப்படின்னாலாம். அப்ப தாயார பார்த்து பெருமாள் சொன்னா, அவ என் திருவடியே கதின்னு கிடக்கிறா, அப்ப என் திருவடியே கதீனு கிடக்கானா அவளை தூக்கி தலைமையில வச்சுக்க வேண்டியதுதானே என் தர்மம் அப்படின்னு. அப்ப யார் அவன் திருவடியே கதீனு கிடக்கிறாளோ பகவான் அவளை தன் தலைமையில தூக்கி வச்சுப்பான். கோவர்தனால அப்படிதானே கிருஷ்ணன் விளையாடும் பொழுதெல்லாம் அவன் திருவடியே கதீன் இருந்துதான், அவன் திருவடி கீழ பகவான் மலை மேல இருந்து, இந்த மலை என்னுடைய எதுன்னு அப்ப ஒரு பாறை மேல கால் வச்சு நிற்பானா, மலையும் தேவையானு இருக்குமா கோவர்தன கிரிராஜன். அதனாலே என்ன ஆச்சுன்னா, நல்ல மழை கொட்டும் பொழுது பகவான் தன் தலைக்கு மேல இந்த கோவர்தன கிரிய வச்சுட்டான். ஒருத்தர் ரொம்ப சமத்தா இருக்கானா அவளை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவோம் இல்லையா, அதேதான் கண்ணனும் பண்றான் பெரியவாளும் பண்றான். அந்த மாதிரி இந்த துளசியத்துக்கு பகவான் தலையில வச்சிருக்கான். பகவானுடைய திருமுடியில இந்த துளசி கந்தம் வீசறதாம். ஆண்டாள் சொல்றா, அப்படியே என்ன வாசனை அடிக்கிறது, ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை நின்னு வச்சுக்கோங்க, அப்படியே துளசி கந்தம் வீசும். ஆச்சரியமா, அந்த மாதிரி நாற்ற துழாய்முடி நாராயணன் பேர்பட்ட நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். நாமெல்லாம் அவனை கொண்டாட கொண்டாட அழக ஆனந்தமா அனுபவிக்கிறோம். புண்ணியன், ஒரு விதமான பாபமும் கலங்கமும் குறையும் இல்லாதவன், சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன், அவன் அன்றவாளுக்கும் பாவம் இல்லாதபடி பண்ணக்கூடிய ஒரு புண்ணியசாலி. அவனால ஆண்டாள் சொல்ற, நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீந்த கும்பகர்ணனும். இந்த நாராயணன் ராவணா வந்த சமயத்துல யுத்தத்துல இந்த கும்பகர்ணனை வதம் பண்ணான். அவனுக்கு பாக்கியம் ஜெய விஜயாதானே, ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்ரன் இரண்யாக்ஷன் இரண்ய கசிபுன் வந்தா, அதனால பகவான் அந்த கும்பகர்ணனை வதம் பண்ணாலாம். ரொம்ப அழகா ஆசியமா ஆண்டாள் சிந்தலா சொல்ற, இந்த கும்பகர்ணன் உசுறு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டானா, என்கிட்ட இருக்க சொத்தை யாருக்காவது பொறுப்பா ஒருத்தர்கிட்ட குடுத்துட்டு போனமே அப்படின்னு பார்த்தானா. கும்பகர்ணன் என்ன சொத்து இருக்கு, சௌக்கியமா தூங்குற சொத்து, எழுப்பினா கூட எழுந்துக்காதபடி சௌக்கியமா தூங்குறான். அந்த தூக்கத்தை யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு போட்டி வச்சான. யார் அல்லாதவங்களால அவளுக்கு என் தூக்கத்தையும் சேர்த்து கொடுப்பேன். உடனே அந்த போட்டியில இவள் ஜெயிச்சுட்டாள் அந்த தோழி. அதனால ஆண்டாள் சொல்றா, கூற்றத்தின் கூற்றம்னா யமதர்மராஜன், அவனுடைய வாயில விழுந்த யமன் வாயில விழுந்த இறந்து போயிட்டான்னு அர்த்தம். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணன் தன்னுடைய சேர்த்து கொடுத்துட்டா இப்படி தூங்குறியடி. ஆற்ற அனந்தலுடையாய் நல்ல சோம்பேறிடி நீ, ஆனா அருங்கலமே நல்ல சத்பாத்திரம், கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம், அந்த சோம்பேறித்தனம் மாறி போயிருத்தனா நல்லா இருக்கும். ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அந்த ஆச்சரியமான சோம்பேறித்தனத்தை விட்டுடு, வெளியில வாயே, பகவான் இருக்கானே, ஆனந்தமா அனுபவிக்கலாமே அப்படின்ற ஆண்டாள். அப்ப ஆண்டாள் சொல்றா, தேற்றமாய் வந்து ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, நீ ஒரு நல்ல சத்பாத்திரம், நீ அனுபவிக்கிற பகவத் குணானுபவத்தை எல்லாரும் அனுபவிச்சா நன்னா இருக்குமேடி. அதனால கொஞ்சம் இப்படி வெள்ள வந்து சரி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு மனசை சேர்த்துட்டு வா அப்படின்றா. இது திரிவாளை பத்தி எழுப்புற பாசுரமா இருந்தா, அதாவது திருமழிசி ஆழ்வார் எழுப்புற பாசுரம் அப்படின்னு பெரியவா நிர்வாகம் பண்றான். திருமழிசி ஆழ்வார் தான் அப்பப்ப தியானத்துல உட்கார்ந்துருவார் ஆயிரக்கணக்கான வருஷங்கள், யாருக்கிட்டையும் பேச மாட்டார். கும்பகரன் எப்படி தூங்கணும் அந்த மாதிரி உட்காந்தாரு, தியானம் பண்ண உட்காந்தாரு, எத்தனை வருஷம் ஆகுறதுன்னே தெரியாது. சாதாரண நம்ம எல்லாம் தியானம் பண்ண உட்காந்த மனசே ஒரு நிலப்படுறது இல்ல, பத்து நிமிஷம் உட்காந்தேன், பத்து நிமிஷம் நிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருமழிசி ஆழ்வாருக்கெல்லாம் அதுபாட்டு வருஷ கணக்குல இருக்குமா அந்த மாதிரி. அதனால திருமழிசி ஆழ்வார் எழுப்புறார் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு அழகானவர் இந்த திருமழிசி ஆழ்வார். அவருடைய தியானம் எப்பொழுதும் பகவத் தியானத்திலேயே அவர் சொன்னார்னா பெருமாள் கூட கேட்பார், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படி. பெருமாள் கூட அவர் பேரு முன்னாடி அவரு திருமழிசி ஆழ்வார் சொல்லிட்டாருன்னா பெருமாள் செஞ்சிடுவார். இப்படி ஆழ்வார் எழுப்பக்கூடிய பாசுரமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அர்த்தம். சாதாரண நம்மள மாதிரி எடுத்து எழுப்புறா அப்படின்னா ஆண்டாள் சொல்றா, இப்படி தூங்கிட்டே இருக்கியே, ஆயுஷ்ல தூக்கம் ரொம்ப முக்கியமோ அப்படின்றா. ஏன்னா பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். ரொம்ப அழகா தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்றார், வேதநூல் பிராயம் நூறு மணிசர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு அப்படின்றா. அப்ப நின்றதில் பதினையாண்டு பாதியும் உறங்கி போகிறதா, நூறு வருஷம் இருந்தோம்னா ஐம்பது வருஷம் தூக்கத்துல போயிடுறது, மீதி பத்து பதினஞ்சு வருஷத்துல பார்த்தோம்னா ஒன்னும் தெரியாம அப்படி போயிடுறது. மீதி இருக்கிறதுனா பி நீ பசி மூப்பு தரும். அப்ப எப்பதான் பகவான் அனுபவிக்கிறது? அதனால ஆண்டாள் கேக்குறா, இப்படி தூங்கிட்டு இருக்கேடி. அதுவும் சில சமயங்கள் என்ன ஆகும்னா நமக்கு ருச்சி இருக்கும், சத்தங்களுக்கெல்லாம் போகலாம், அப்புறம் வேண்டாம் நம்ம பண்ற பக்தி போதும் அப்படின்னு வேறுட்டே ஒதுங்கும். அதான் ஆண்டாள் சொல்லா, தூங்காம முடிச்சுட்டு தானே இருக்காய், அறத்தூக்கம் தானே இருக்காய், சசங்கத்தை வந்து கலந்துட நிறைய நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இல்லையா, அதனால மாற்றமும் தான் வாசல் தான் திறக்கல அப்படின்றா. சில பேர்லாம் கொஞ்சம் பேசினு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பேச ஆரம்பிச்சு அந்த ருச்சியில் அவளை திறந்து வெளில வந்துடுவான். ஆண்டாள் பாருங்க எவ்வளவு சிரமப்படுறா பாருங்க. இதுல பலவிதமான குணங்களுடைய பலவிதமான பேரை சொல்றான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்க, ஒவ்வொரு விதமான குணம் இருக்கிறவாள எழுப்புறான். அப்ப நம்மளை எழுப்புறான், நம்ம எல்லாம் சோம்பேறிகள் ஆனா சத்பாத்திரங்கள். ஏன்னா மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு, கலியுகம் கிடைச்சிருக்கு, பாரத பூமி கிடைச்சிருக்கு, இந்து தர்மம் கிடைச்சிருக்கு, இதுக்கு மேல வேறனே ஒண்ணு சத்பாத்திரம்ன்றதுக்கு. அதனால ஆண்டாள் சொல்றா, எழுந்துடி வா வா, நாற்ற துழாய்முடி நாராயணன், ரொம்ப அழகான நாராயணன், துளசி எல்லாம் சாத்திண்டு பல பல வளர்ந்து இருக்கார், நல்ல வாசமிக்கவரா இருக்கார். அப்ப அவன் சுவாமியை கொண்டாட வேண்டாமா, அவருடைய பராக்கிரமத்தை கொண்டாட வேண்டாமா, கும்பகர்ணன் எல்லாம் வதம் பண்ணா இல்லையா, ஜெயிக்க முடியாத கும்பகர்ணனை அவ்வளவு அழகா ஜெயிச்சவன். அப்ப அந்த சுவாமியை நீ தியானம் பண்ணாத தூக்கத்தை ஜெயிக்க முடியாதா? பல சந்தர்ப்பம் நம்ம சொல்லுவோம், காதால எனக்கு ஆசைப்பட நடக்கவே மாட்டேங்கிறது, ஒரே கலப்பா இருக்கு அப்படின்னு நம்மளே மனசு ஏமாத்திக்கணும். காதால எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் இப்படி வேணா அஞ்சு மணிக்கு, இதுதான் டார்கெட் டைம் வச்சிருப்போம், அஞ்சு மணிக்கு எழுந்துக்க போறேன்னு சொல்லுவோம். நம்ம பிளான் பண்ணிருப்போம் அஞ்சரை மணிக்கு எழுந்தா போதும். இந்த அஞ்சுல இந்த அஞ்சல எழுந்த பிறகும் அப்படி ஒரு செல்ல தூக்கம்னு சொல்லுவோம், அப்படி சும்மா அப்படி பரல்றது, அந்த மாதிரி அந்த செல்ல தூக்கம் தூங்குற ஆசையினால இப்படிதான் பண்ணுவோம். இந்த மனசு இப்படி எல்லாம் ஏமாத்தும். அதை விட ராத்திரி படுத்துக்கும் பொழுது ஹே கிருஷ்ணா காதலை எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்டா, கொஞ்சம் எழுப்பி விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து பாருங்களேன். அலாரம்லாம் வைக்க வேண்டாம். காதால கிருஷ்ணன் எழுப்புவான். அது எப்படி தெரியுமா எழுப்புவான்? ஃப்ரெஷ்ஷா திரும்பி இந்த பெட்ல படுத்துட்டு ஆசையா தூங்கணும்ன்ற ஆசையே இல்லாதபடி எழுப்பி விட்டுருவான். புரியுறதா? அப்ப நாம பகவான் கிட்ட ஒப்படைக்கணும். கும்பகர்ணனை ஜெயிச்ச பகவான் நம்முடைய கும்பகர்ண தூக்கத்தை ஜெயிக்க விடாம பண்ணுவான, யோசனை பண்ணி பாருங்க. அதனால பகவான் திருவடிகள்ல வேணும். அந்த மாதிரி பெரியவாள்லாம் கிடைக்கிறா, சத்சங்கம்லாம் கிடைக்கிறதுனா உடனே ஓடி போய் கேட்கணும். சரி ஒரு வாரம் சத்தம் நடக்கிறதா, கடைசி ரெண்டு நாள் போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கப்படாது. ஏழு நாளும் கேட்டுடணுமே அப்படின்னு நினைக்கணும். ஆனா எத்தனை நாள் இருப்போம்னு தெரியாது. அதனால சோம்பேறித்தனம் இல்லாமல் அருங்கலமாக, சரி பரவாயில்ல பகவத் விஷயம் தான் முக்கியம்னு சொல்லி சின்ன சின்ன அல்ப விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வராது. தியாகம்னு அர்த்தம் கிடையாது. தியாகம்னு எடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்தை அடையறதுக்காக சில பல தியாகங்கள் பண்ணலாம். இவ ராத்திரி நல்லா தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், பகல்ல ஓடி ஆடி உழைச்சாதானே ராத்திரி நல்லா தூங்க முடியும். வயசான காலத்துல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இள வயசுல சம்பாதிச்சாதானே உண்டு. மழை காலத்துல சமம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஆச்சரியமா வெயில் காலத்துல பிரயத்தனப்பட்டதானே உண்டு. அதனால இதெல்லாமே பெரியாழ்வார் சொல்லித்தர அழகா. பெரியாழ்வாருடைய அந்த ராஜா இருக்கான் பாருங்க, வல்லபதேவன்ற பாண்டியராஜன், அவனுக்கு ஒரு பிராமணர் சொல்ற இத்தனையும் சொல்லிட்டு இம்மைக்கு மறுமையிலேயே முயற்சி பண்ணணும் அப்படின்னா சொல்ற அழகா. மறுமை என்னன்னு பார்க்கணும். இம்மை அடையணும் நம்ம இந்த ஜென்மாலேயே அடுத்த ஜென்மாவுக்கான விஷயங்களை அடையறதுக்கான எல்லா பிரயத்தனமும் பண்ணிடணும். பகவானை அடைஞ்சிடணும் சரியா. அதனால நம்ம எல்லாம் ஆற்ற அனந்தருடைய அருங்கலமே. இப்ப சேர்ந்து சொல்லுவோம் அந்த பாசுரத்தை, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்தில்தான் தந்தானும் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேயோ ரம்பாவாய். எனக்கு திருப்பாவை எல்லா பாசுரமுமே பிடிக்கும். ஏன்னா நான் முதன் முதல்ல அடியேன் உபன்யாசம் பண்ணதே திருப்பாவை தான். அடியேனுக்கு குருஜி அம்மா முதன் முதல்ல சொல்லிக் கொடுத்ததும் திருப்பாவை தான். திருப்பாவை ஆச்சு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமா பகவானோட கிருப்பையில அவன் உபன்யாசம் பண்ண வச்சிருந்திருக்கான் எல்லா மார்கையிலையும். ஒவ்வொரு திருப்பாவை உபன்யாசமுமே அடியனுக்கு ரொம்ப விசேஷமா தான் அமைஞ்சிருக்கு. அதுலயும் இந்த திருப்பாவை ஆச்சரியமா எதிர்க்க யாரும் ரசிக ஜனங்கள் இல்லாமல், ஆனா பின்னாடி கேட்க ரசிக ஜனங்களை தியானம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம். எதிர்க்க பகவான் இருக்கான், ராமானுஜர் இருக்கா, பெரியவாள்லாம் உட்காந்துட்டு இருக்கா. இதுல இந்த பாசுரம் அடியே எனக்கு இனிமேல் மறக்கவே மறக்காது. ஏன்னா இந்த பாசுரம் ஆச்சரியமா குருஜி அம்மா பரமபதிச்ச நாள். குருஜி அம்மா அதற்க இந்த பாசுரம் சொன்ன அம்மா கிட்ட அம்மாவுடைய அந்த மிருத சரீரத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தோற்று முனக்கே பெருந்தில்தான் தந்தானோ அப்படின்னு நோட்டு ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனா நான் அடியே நினைச்சேன். சரி பகவான் எடுத்த நோட்டு ஸ்வர்க்கம்னு சொல்லும்படியான கிருஷ்ணன் அடைஞ்சுட்டார்கள் அப்படின்னு பார்த்தேன். அதனால நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமே தரல. அது வரைக்கும் அவ்வளவு உத்தரவு கூட்டாள் என்னடா சொல்லிடான்னு சொல்லிட்டு இருந்தம்மா. மாற்றமும் தாராமல் வாசலும் திறவாமல் நீளா பெருந்துயில் கும்பகரணும் தோற்றும் முனக்கே பெருந்துயில் தான் தந்தான். ஆச்சரியமா பகவானுடைய திருவடி அடைஞ்ச ஒரு பாசுரம். ஆயுசு முழுக்க எத்தனை திருப்பாவை சொன்னாலும் இந்த நோற்று ஸ்வர்க்கம்ன்ற இந்த பாசுரம் நிஜமாவே என் வாழ்க்கையுடையதான ஒரு முக்கியமான ஒரு பாசுரம். திருமழிஷி ஆழ்வார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாசுரத் அன்னைக்கு குருஜி அம்மா பரமபதிச்சிருக்கா. அந்த பாசுரம் நமக்கெல்லாம் நல்ல கதியை கொடுக்கட்டும். நாமும் இன்னும் எத்தனை நாள் பகவான் பூமியில வச்சிருக்கானோ அத்தனை நாள் இருந்துட்டு கடைசியில ஸ்வர்க்கம்னு சொல்லும்படியான கிருஷ்ணனுக்குள்ளே குருஜியம்ம போலே ராமானுஜர் போலே நாமும் நுழைஞ்சு ஆனந்தமா அவனோட இரண்டரை கலந்து நிம்மதியா இருப்போம். ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன்.